இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவோட கிருபை ஒவ்வொரு காலை பொழுதும் புதிதாக கிருபை, அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்து நம்மளுடைய இருதயம் இயேசு கிறிஸ்து சொல்லாத காரத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தள்ளிவிட வேண்டும். எப்படி? இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயமே என் சிந்தையை இயேசு கிறிஸ்து சொல்லாத காரத்தெல்லாம் தள்ளிவிடும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் கட்டளிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளும் சகோதர சகோதரி. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் தாழ்மையாக இருந்து அவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். அதுதான் தாழ்மை. எது தாழ்மை இல்லைன்னா, எது பெருமைனா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைக்கு எதிர்த்து பேசுறது தான், அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் பெருமை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னென்னா, அதோட தலைப்பு வந்து அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இந்த வசனம் நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, அப்போஸ்தல் பணி 17வது அதிகாரம் வசனம் 24-30 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அது இப்படியாக அந்த வசனம் எழுதியிருக்கின்றது. உலகத்தையும் அதில் இருக்கிற யாவற்றையும் உண்டாக்கின தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து மூலம் தான் சகலமும் உண்டாக்கினவர். அந்த உலகத்தையும் அதில் இருக்கிற எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன், அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கப்படுகிறார். கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுறதில்லை. அப்போ இந்த ஒரு காரியத்தை நினைத்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அநேக பேர் சபையை கட்டணும், இன்னும் பெரிய சபையை கட்டணும், எப்படியாக பெரிய பெரிய சபையெல்லாம் கட்ட வேணும்னு சொல்லி நினைச்சிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து நான் சபை உள்ளுக்காக இருக்கின்றார், கட்டடத்து உள்ளுக்காக இருக்கின்றார். யார் ஆலயம்? அவர் கோயிலில் குடிக்கின்றது இல்லை. ஏன் இந்த வார்த்தை கோயில் என்று சொல்லப்ப, அது தமிழ் மொழிபெயர்ப்பாக வந்துட்டு கோவில். இன்றைக்குன்னா நம்ம சபைன்னு எடுத்துக்கொள்ளலாம், சர்ச்சுன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேக பேர் இந்த பில்டிங் ஃபண்ட் போடுங்க எப்படிலாம் சொல்லிட்டு, பெரிய பெயர்லாம் கட்ட வேண்டும் சொல்லிட்டு அநேக விசுவாசிகளுக்கு தன் சொந்த தேவையை சந்திக்க முடியாதபடி கூட இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார், அவர் கோவிலில் குடிகொண்டிருக்கிறது இல்லையா, ஏன்னா அவரே எல்லாத்தையும் உண்டாக்கினவர். அப்போ அவர் எங்கே குடிகொண்டிருக்கிறார்? பவுல் இன்னொரு இடத்துல சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா அவர் உங்களுக்கு குடிகொண்டிருக்கிறார்னு சொல்லி. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றீங்க. அப்போ இந்த தேவனுடைய ஆலயம் யாரு? நீங்களும் நானும் தான். இந்த உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றது. இந்த தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாக பார்த்து கொண்டு நம்முடைய வேலை. தொடர்ந்து இதை வாசிப்போம். அவர் சகலத்தையும் கொடுக்கின்றவர், அதனால் அவருக்குன்னு சொல்லி தேவையானது ஒன்றும் இல்லை. சகோதர சகோதரி, ஒரு முக்கியமான ஒரு வசனம், அவரே எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கின்றார். அவருக்குன்னு சொல்லி எதுவுமே தேவையில்லை. சில பேர் நினச்சி கொள்வாங்க, அவருக்கு என்னமோ தேவைன்னு சொல்லிட்டு சில பேர் பூ கொண்டு கொடுப்பாங்க, சில பேர் சில கேண்டலை ஏற்றி வைப்பாங்க, சில பேர் இந்த மாதிரி டொனேஷனு இப்படிலாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நினச்சிட்டாங்க, நான் ஆண்டவருக்கு என்னமோ ஒன்று செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு என்ன தேவை? அவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கின்றார்? அவரே எல்லாத்தையும் உண்டாக்கினவர். அவரால் உண்டாக்கப்படாத ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கூட வேதத்தில் எழுதியிருக்கின்றது. யோவான் புஸ்தகத்தை எடுத்து வாசி பாருங்க, அவரே ஆதியில் இருந்தார், அவரே எல்லாத்தையும் உண்டாக்கினார். எல்லாம் அவருக்காகவும் அவர் மூலியமாக உண்டாக்கப்பட்டது. அவருக்கென்று துண்டுக்கு ஒன்றும் தேவையானது இல்லை. ஆனால் என்ன எதிர்பார்க்கின்றார்? அவர் மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்றது அல்லையா, மனுஷ கைகளால் அவர் ஒன்று எதிர்பார்க்கறது அல்ல. மனுஷனாக இருக்கிற எல்லாருமே இந்த பூமியில் பாருங்கள், எங்கெங்கேயோ மனுஷன் எந்தெந்த இடத்துலையும் இருக்கு, யூரோப்பில் இருக்கிறான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், மலேசியாவில் இருக்கிறாங்க, இதெல்லாம் உலகத்துலலாம் இருக்கிற எல்லா மனுஷனும் ஒரே இரத்தத்தினால் அவர் உண்டாக்கி, யார் யார் எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட குடியிருப்புகளையும் அவங்க எல்லைகளும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் ஏன் இங்கே இந்த குடும்பத்தில் பிறந்தேன் சில பேர் நினைப்பாங்க. நான் சில நேரத்தில் இந்த என்னோடய வேலைகளை செய்யப்போ கூட சில மக்கள்கள், சில ஊருக்காரங்கள் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இந்த நாட்டில் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் பிறந்த நாட்டில் அவ்வளோ ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சில நேரத்தில் சும்மா அப்படியே ஒரு தமாசுக்கு நான் சொல்கிறது, நம்ம எங்கெங்கே எந்த இடந்த ஊரில் பிறந்தோம்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் பண்ணுறது அல்ல, அது அவர் தீர்மானம் பண்ணுகின்றார். அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட நீங்கள் நன்றி செலுத்துங்கன்னு சொல்லி சும்மா ஒரு தமாசுக்கு நான் சொல்லுவேன். அதான் சகோதர சகோதரிகளே, எங்கே நீங்கள் இருக்க வேண்டும், எந்த வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டும், எந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எல்லைகளையும் மனிதனை எங்கே இருக்க வேண்டும் சொல்லி போட்ட தேவன் அவர் தீர்மானித்தாராம். எதுக்கு தீர்மானித்தார் அவர், ஏன் செஞ்சார்? கர்த்தராகிய அவரே இயேசு கிறிஸ்துவே வேதத்தில் எப்படி மாதிரி தடவியாது, ஆங்கில வேதாகமத்தில் குரூப் அப்படின்னு நான் கண்ணை மூடிட்டு ஏதோ கீழே ஏதாவது உளுந்துருச்சு இருளாக இருக்குது, என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லை, ரொம்ப இருளாக இருக்குது, ஒரு வெளிச்சம் இல்லாத நேரத்தில் கூட கண்ணு தெரியாத நேரத்தில் அப்படியே தடவியாவது கண்டுபிடிக்கிறது, எப்படியாவது தடவியாவது கண்டுபிடிப்பார்கள்ன்னு சொல்லி கூட அப்படியாக எழுதியிருக்கின்றது. அவர் சொல்கிறார், இப்படியாக நான் உண்டாக்கினேன், எப்படியாவது தடவியாவது என்னை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி கூட ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்படின்னா ஆண்டவர் நான் கண்ணாமூச்சி இல்லாடுறார் நம்மள்ட்ட, இல்லை ஆண்டவர் என்னைய இப்படி கண்ணை கட்டிட்டு காட்டுக்குள்ள தள்ளி விட்டாரா, இல்லை கண்ணை கட்டி குடியில் தள்ளி விட்டாரா? சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கின்றார். இந்த ஒரு காரியத்தை உங்கள் சிந்தில நிப்பாட்ட வேண்டும் சகோதர சகோதரிகளே. அவர் நம்மளை நேசிக்கின்றார், அவர் நம்மளை நேசிக்கின்றார். உலகத்தின் தகப்பன் தன் பிள்ளைக்கு நன்மைகளை செய்யப்ப பரம பிதா எவ்வளோ நன்மைகளை செய்வார்னு சொல்லி கூட அவர் சொன்னாரே, அவர் நம்மளை நேசிக்கின்றார். ஆனால் அவர் என் பிள்ளைகள் இடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கின்றார். அவங்களோட சொந்த என்ன நமக்கு என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானப்படணும் ஒரு வல்லமை நமக்கு கொடுத்துருக்காரு. மிருகத்துக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மிருகத்துக்கு போயிட்டு இன்னைக்கு குருவிக்கு இன்னைக்கு குருவி இன்னைக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்ச நாள் கல்வீடு கட்டுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியாக ஒரு தீர்மானம் சொல்லியும் அந்த வல்லமையை குருவிக்கு கொடுக்கவில்லை, பறவைக்கு அதை கொடுக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார், நமக்கு கொடுத்துருக்க நம்மளால ஒரு நம்மளால என்ன செய்ய முடியும். அவர் எதிர்பார்க்கிறார் நம்ம உள்ளத்திலிருந்து நம்மளே இயேசு கிறிஸ்துவை தேட நம்ம வருவோமா? பாருங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைய அடிச்சே உங்கள் பிள்ளைய அடிச்சு நீ நேசின்னு சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் செய்த அநேக தியாகத்தினால உங்கள் பிள்ளைய உங்களை தேட வேண்டும் சொல்லி நீங்கள் பார்ப்பீங்களா? நிச்சயமாக உங்கள் நீங்கள் செய்த தியாகத்தை நீங்கள் போன பிரச்சனைகளின் மத்தியில் உங்கள் பிள்ளைகள் கண்டு உங்களை நேசிக்க வேணும்னு சொல்லி தின்னு பார்ப்பீங்க. அதனால் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள்லாம் உண்டாக்கி தன் பிள்ளைகள் என்னை தேடி வர வேண்டும் சொல்லி கூட வழிகளும் ஆண்டவர் வகுத்துகிறார். இருந்த போதிலும் சகோதர சகோதரிகளே, அவர் நமக்கு தூரமாக இல்லை, அவருக்கு நமக்கு தூரமாக இல்லை. இந்த அப்போஸ்தல் பவுல் ஆனவர் ஏத்தேன் ஊரில், அதாவது ரோமர் அரசாட்சி மத்தியில் அந்த இடத்துல உங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, இதை குறித்து பேசுவாங்க, ஒரு காரியத்தை குறித்து ஆழமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவங்களோட எண்ணங்கள் இதை குறித்து என்ன, இந்த ஐடியர் என்னன்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்க காலத்தை நேரத்தை சில நேரத்தில் போக்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மத்தியில் பவுல் பார்த்து ஒரு இடத்துல பார்க்குறாரு, ஒரு வெறுமையான ஒரு பலிபீடம் இருக்குது, அந்த பலிபீடத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை சொல்ல நேரத்தில் தான் இது நடக்கின்றது. அவருக்கு சொல்கின்றார், அவர் நமக்கு தூரமாக இல்லை என்று சொல்லி கூட உங்கள மத்தியில் கூட உங்களுடைய உங்கள புலர்வர்கள் கூட இப்படி சொல்லுகிறார. அவர் என்ன சொல்லியிருக்குன்னா, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் சொல்லி உங்கள் புலர்வர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி கூட பவுல் அந்த ஏத்தேனூரில் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்கிறாரு. நம்ம அவருடைய சந்ததி யார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்களே. பாருங்க சகோதர சகோதரிகளே, ஏத்தேன் ஊரில் இருக்க மக்கள்கள் இயேசு கிறிஸ்துவ அறியாட்டி கூட, ஆனால் எப்படியாவது அவங்க மத்தியில் இந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போட்டிருக்கிறார் அவரை அறியறதுக்கு. பவுல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். அதனால நம்ம அவருடைய சந்நிதியாக இருக்கிறனால கூட அவர் சொல்கிறார், மனிதர்கள் அந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பிதாவே மனிதனோட கைகளால், அதாவது இந்த பொன்னு வெள்ளி இது மூலியமாக அதுக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்று சொல்லி அவர் சொல்கின்றார். பாருங்க, இதை நான் சொல்லப்ப கூட சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, சில கிறிஸ்தவங்க வந்து அவங்க கழுத்தில் வந்து ஒரு சிலுவையை தொங்க போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த சிலுவையை பிடிச்சிக்குவாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் சிலுவை பிடிச்சிக்குவாங்க, ஓ அந்த சிலுவையில் இருந்து ஒரு வல்லம் இருக்குதுனால. இல்லையே சகோதர சகோதரி, அவர் தான் இங்கே தெளிவாக சொல்கிறார். அவர் பொண்ணு வெள்ளி இல்லை கல் இப்படிப்பட்ட இதில் அவர் இல்லை. சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், சில பேர் இங்கேயிருந்து எருசலேமுக்கு போயிட்டு அது இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவின் ஒரு ஒரு குச்சியா அதை விற்கிறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அது மேலே விசுவாசத்தை போடுறார். அவர் சொல்கிறாரு, சகோதர சகோதரிகளே, உங்க நீங்க போட்டிருக்க சிலுவை மேலே இல்லை, அது மேலே நீங்க நினைக்காதீங்க, அது இல்லை, அது இல்லை, உங்க விசுவாசத்தை அந்த சிலுவை மேலே வைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவ அங்கே இல்லை, அவரே எல்லாத்தையும் உண்டாக்கினவர், அவர் பொண்ணிலும் வெள்ளிலும் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேர்ச்சில் போயிட்டு ஒரு சிலுவையில் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறது மாதிரி இருக்கும், அங்கே போய் உட்காந்து மண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. சில சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கலை, அவர் தொங்கின 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக எல்லாத்தையும் முடித்துட்டு அவர் என்ன சொல்ல, இதோ முடிந்ததுன்னு சொல்லப்ப விசுவாசம் வல்லமைகளை அவர் எடுத்து நமக்கு கிட்ட கொடுத்துட்டார். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதனால தான் நீங்க மாக்கு புஸ்தகத்துல 16:17 நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு பின்தொடரும் அடையாளங்கள் இது என்று சொல்லி கூட என் நாமத்துல பிசாசுகளை விரட்டுவார்கள் சொல்லி அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார் சகோதர சகோதரிகளே. அவர் இன்னும் சிலுவையில் தொங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லையே, அவர் அங்கே இல்லை. சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிசாசு எப்படி திரும்ப வாட்டுறாங்க, பைபிளை தூக்கி தலையில அடிக்கிறாங்க பிசாசு ஓடுன்னு சொல்லிட்டு பிசாசு உட்காந்து சிரிப்பான். ஆனால் சில பேர்த்துல ஏந்திரமா ஓடுது, கிருபையினால ஓடுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவ அப்படி செய்யச்சுல்ல, ஏந்திரமா பிசாசு போகுது, இயேசு கிறிஸ்துவோ அதிகாரத்தோடு கட்டளையிட சொன்னார், என் நாமத்திலே கட்டளையிடுங்கன்னு சொன்னார், என் நாமத்தில் கட்டளையிடுவாங்கன்னு சொன்னார். அதனால தான் அந்த போகுது ஒளி, நீங்கள் பைபிளை தூக்கி தள்ள அடிக்கிறதுனால அதை போகிறது இல்லை. சில பேர் நினச்சிக்குவாங்க இந்த தீத்த, அதாவது இந்த ஹோலி வாட்டர் அப்படியே அந்த சபையிலேருந்து எடுத்துகிட்டு இல்லை சேச்சிருந்து இங்கே ஒரு இடத்துல எடுத்துகிட்டு ஊற்றுனா அவன் ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு. சகோதர சகோதரி, தண்ணி மேலே விசுவாசம் வைக்காதீங்க, எது மேலேயும் விசுவாசம் வைக்காதீங்க. நீங்கள் வைக்க வேண்டியது நம்பிக்கை இயேசு கிறிஸ்து ஒருவர்னால தான். ஜாமா இல்லை, ஜாமா இல்லை சகோதர சகோதரி, ஒரு ஜாமா மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. அப்போ நீங்கள் ஒரு ஜாமா மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா, ஜாமா நான் சொல்லப்ப இந்த ஜாமா இருக்கலாம், சில பேர் நான் இந்த பைபிள், சில பேர் ஒருத்தர் சொன்னார் என் ஜெனரை என்னோட பரம்பரை பரம்பரையாக ஒரு பைபிள் இருக்குது, என்ன அது நினைக்கிறேன் ஒரு எங்கள் தாத்தா பாய்ச்ச பைபிள், இப்போ எங்கள் அப்பா பாய்ச்ச பைபிள், நான் என்ன சகோதர சகோதரி, தாத்தா பாட்டி பாய்ச்ச பைபிள்னால பிசாசு ஓட போதா, அது சிரிப்பா. அந்த வார்த்தையானது உங்களுக்கு இருக்க வேண்டும் சகோதர சகோதரி, அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த வேண்டும். அந்த வார்த்தையை கேட்கறது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை செய்கிறவன் பாக்கியவான். அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், என் நாமத்துல பிசாசுகளை விரட்டுங்கன்னு சொன்னார். அதை நீங்க செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு பைபிளை தூக்கி அடிக்கிறதோ இல்ல ஹோலி வாட்டரை தூக்கி போறதோ, அன்னைக்கு ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த படத்துல என்னன்னா பேயை வெட்டுறதுக்கு வந்து அவங்களோட தண்ணி அடிக்கிற கன்ல போயிட்டு ஹோலி வாட்டர் தூக்கிட்டு போய் அடிக்கிறாங்க, அது பட்டோன்னு அசிட் பறக்கிற மாதிரி பறக்குது. இதெல்லாம் வந்து இங்கே என்ன செய்யுதுன்னா உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது, ஜாமா ஏதாவது அந்த ஜாமா இந்த ஜாமா இது மேலே ஹோலி வாட்டர் மேலே கேண்டில் மேலே இல்லை பூவு மேலே இல்லை ஏதோ ஒரு ரொட்டி மேலே இது மேலாம் விசுவாசத்துக்கு வைங்கன்னு சொல்லுது, இல்லை ஏதாவது ஒரு இலை மேலே இல்லாத ஒரு ஏதோ ஒரு ஜாமா மேலே சகோதர சகோதரிலே அது மேலே இல்லை. அவர் கல் மேலே இல்லை, அவர் பொன் மேலே இல்லை, அவர் வெள்ளி மேலே இல்லை, அவர் இருக்கிறது உங்கள் உள்ளுக்கு இருக்க அவர் விருப்பப்படுகின்றார். அவருடைய வார்த்தையை செய்ய வேண்டும், இனி அவங்க தேடி வர வேண்டும் என்று சொல்லி அப்ப அவரை தேடி வர வேண்டும். என்ன அவருடைய வார்த்தையை செய்ய வேண்டும், அவர் என்ன சொல்கிறான் நீங்க அவர் பற்றி கொள்ள வேண்டும், அவர் சொல்றதை நீங்க செய்யறது தான், அதை அவர் விருப்பப்படுகின்றார். சில நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய சிலையை செஞ்சிருப்பாங்க, ஓ அவங்க வந்து 2 ஃபீட்டு சிலை செஞ்சிருக்காங்களா, இன்னொருத்தவங்க 5 ஃபீட்டு செலவு பண்ணுவாங்க, ஓ அவங்க 5 ஃபீட்டு செலவு பண்ணி சில்வரில் அடிச்சிருக்காங்களா, நான் வந்து தங்கத்தில் அடிக்க போகிறேன். அப்புறம் அவங்க 5 ஃபீட்டு நான் 10 ஃபீட்டு செய்வேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து 42 மீட்டர் கூட இருக்கின்றது. சகோதர சகோதரி, மனுஷனோட வழிகள் அல்ல, மனுஷனோட வழிகள் அல்ல. அதனால மனுஷன் எப்படி தான் அவன் செய்ய பார்ப்பான், ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு செய்யணும்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கின்ற உன் கைகளில் நான் எதிர்பார்க்கறது இல்லை என்று சொல்றார். அப்படி இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டு நீங்க இருமாப்பா இருந்து இன்னும் போய் என்னமோ ஒன்று செய்யணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா சகோதர சகோதரிகளே நீங்க பெருமையாக இருக்கின்றீங்க. ஆண்டவர் சொல்கிறார் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறான்னு சொல்லிட்டு. அதனால நீங்க தீர்மானம் பண்ண வேண்டும் சகோதர சகோதரிகளே, நீங்க தொடர்ந்து இதை செய்ய போறீங்களா, இல்லை தேவனோட வார்த்தைக்கு நீங்க தாழ்மையா இருக்க போறீங்களா. பாருங்க இந்த பிரிண்டிங் மிஷின் எப்போ வந்துச்சுன்னா, இந்த பைபிள்லாம் எப்போ வந்துச்சுன்னா, ஒரு மிஞ்சி மிஞ்சி ஒரு 500 வருஷத்துக்கு முன்ன வந்திருக்கும். அதுக்கு முன்ன 1500 வருஷத்துக்கு இந்த அப்போஸ்தலர்கள் இந்த விசுவாசிகள்லாம் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர்லாம் என்ன செய்தார்கள்? அவங்க என்ன பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சகோதர சகோதரிகளே, அவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவர் என்ன சொல்கின்றார் அதை கேட்டு ஏற்றுக்கொண்டாங்க. அப்ராம் காலத்தில் பைபிள் இருந்துச்சா? இல்லையே. ஆண்டவர் அழைத்தார், அப்ராம் போனார். ஆனால் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டாங்க, அதை பிடித்து கொண்டு அதை செய்தார்கள். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாடுல உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியான என்ன சொல்கின்றார், ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி கேட்டுட்டு அதன்படி நீங்க நடக்கப்ப கூட அவர் என்ன செய்கிறான், என்னோட வாழ்க்கை நான் பார்த்தேன் சகோதர சகோதரிகளே. நான் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும் என்று சொல்லி கூட, நான் விருப்பப்பட்ட ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி நினைக்கப்ப கூட, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், நம்மளுடைய பாத படிகளை நடத்தி செல்கின்றார். நம்ம எங்க போக வேண்டும், எங்க போக கூடாது என்று சொல்லி அவர் வழி நடத்தி செல்கின்றார். அதனால இன்னைக்கு நீங்க பைபிள் உங்க கையில இல்லாட்டியும் கூட இயேசு கிறிஸ்து உங்களை வழி நடத்தி செல்வார். உங்களுக்கு அநேக வசனங்கள் தெரியாட்டியும் கூட அவர் வழி நடத்தி செல்வார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை நேசிக்கின்றார் சகோதர சகோதரிகளே. அவர் உங்களை நேசிக்கின்றார், அவர் உங்களை நேசிக்கின்றார். இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்க இதை தெரிந்து கொள்ள வேண்டும், இதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயத்துக்கும் சிந்திக்கும் நீங்க கட்டளையிடும். இயேசு கிறிஸ்து நாமத்தின் இருதயமே என் சிந்தையை நீ ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவை நீ நேசிக்கின்றார். தன் உயிரை எனக்காக கொடுத்தார். அவர் சிலையில எனக்காக மறித்தார். கெத்செமனே தோட்டத்திலே எனக்காக வேர்வை சிந்து எல்லா பாவங்களையும், எனக்கு மேல் இருக்க எல்லா நோய்களையும் அவர் சுமந்து கொண்டார். என் பலவீனத்தெல்லாம் அவர் சுமந்து கொண்டு அவரோட பலத்தை எனக்கு கொடுக்கின்றார். அவரே நீ வழி நடத்தி கொள்றான்னு சொல்லி நீ ஏற்றுக்கொள்ள. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். என் வாழ்க்கை எது நடந்தாலும் இயேசு கிறிஸ்து, நான் அவரை நேசிக்கிறதுனால அவர் எல்லாம் நன்மைக்கே செய்கிறான் சொல்லி ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து நாமத்தை நீ இருதயமே சிந்தி உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் சொல்லி கூட சகோதர சகோதரி இப்படியாக நீங்க கட்டளையிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நான் செய்கிறது யாவும் உங்களுக்கு விருப்பமா இருக்க வேண்டும். உங்களுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்க கேளுங்க. இது நாம் செய்வோம், இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.